SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. நமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும்
புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர்.
புகலிடம் கோரி வந்தவர்கள் சிலருக்கு ஆஸ்திரேலியாவில் தொழில் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று கடந்த வாரம் கேட்டோம். அவர்களில் ஒருவரான செந்தூரன் செல்வராசாவிற்கு படிப்பதற்கும் அனுமதி கிடையாது.
வேலைவாய்ப்பு மட்டுமின்றி படிக்கவோ எந்தவித உதவியும் எங்கள் ஆஸ்திரேலியா அரசாங்கத்தினால் எங்களுக்கு செய்ய முடியாது என்று சொன்ன பட்சத்திலும் நாங்கள் இங்கே பலையினர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
அவர் மட்டுமல்ல, பாதுகாப்பை காரணம் காட்டி இன்றும் தடுப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் பிரேம்நாத்திற்கும் படிப்பதற்கான வசதிகள் இல்லை.
படிக்கக்கூடிய வசதி என்ன, படிக்கக்கூடிய வசதி ஒன்றும் இல்லை. இங்கே அந்த 8 வருஷமாக்கும் அதான்ட்டுருந்தாங்கள். அதாவது கம்ப்யூட்டர் பார்க்கறது, மற்ற செய்கிறது, மற்ற தமிழ் புத்தகங்கள் கொஞ்சம் ஓரளவு அந்த ஓரளவு தமிழ் புத்தகங்கள் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் படித்து கொண்டு நாங்கள் எங்களை தன் என் சார்ந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு தான் இதுக்குள்ளே இருக்கிறோம். அந்த உத்தியோகமாக அந்த சட்ட விதியாக படிக்கிறதுக்கான ஒரு ஒழுங்குகள் இங்கே இல்லை. தடுப்புமா பொறுத்தளவில்
தன் சார்ந்த முன்னேற்றத்திற்காக ஏதாவது படிக்கலாம் என்றால் இணையதள இணைப்புகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் தடுப்பு முகாமில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்தும் தடையாக இருக்கின்றன.
கம்ப்யூட்டர் சரியான ஒரு கிலோவாக தான் வேலை செய்து கொண்டிருக்கு. அதால கொஞ்சம் பார்க்கற கொஞ்சம் குறைவு. 1 மணித்தேனம் 2 மணித்தேனம் பார்க்கறது. மற்ற வந்து ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறா இங்க, அது மட்டும் இருக்கு. இந்த நோக்கியாண்டு ஒரு நார்மல் போன் தான் வச்சிருக்கு, அதுல கமரா இல்லாட்டி தான் இங்கே இலவட் பண்ணுவாங்க உள்ளுக்கு.
அது மட்டுமல்ல, தடுப்பு முகாமில் இருக்கும் சூரி படிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இல்லை.
இங்க படிக்கக்கூடிய மனநிலையில் நாங்க இல்லை.
புகலிடம் தேடி வருபவர்கள் பலர் படிக்க முடியாத சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதையும், படித்துவிட்டு வந்தவர்கள் கூட ஆஸ்திரேலியாவில் சிரமங்களை சந்திக்கிறார்கள் என்பதை அவதானித்திருக்கிறார் அவர்கள் நலனுக்காக செயற்படும் பாலா விக்கி.
வந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சிக்கல் இருந்த இடங்களில் இருந்து வந்தபடியாலும், கல்வி தடங்கல்கள் இருந்தபடியாலும், சில சந்தர்ப்பங்களில் குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டதாலும், உண்மையாகவே போதிய அளவு கல்வி வளர்ச்சிக்கான வாய்ப்பு இல்லாமல் தான் வந்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். இதேவேளையில் போதிய புலமையுடன் பட்டங்களுடன் வந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் குறிப்பிட வேண்டும். கல்வி வசதி இல்லாத அல்லது கல்வி வளர்ச்சி போதாத நிலைமையில் வந்தவர்கள் இங்கு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பல. இங்குள்ளவர்கள் சொல்லுகிற விடயங்களை அவர்கள் புரிந்து கொள்வதில் இருக்கிற கலாச்சார வேறுபாடுகள் என்பது ஒன்று, முறைமைகளை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதால் உள்ள பிரச்சனைகள் என்பது இரண்டாவது.
தான் இருந்த சூழல் படிப்பதற்கு ஏதுவாக இருக்கவில்லை என்றாலும் தன்னை முன்னேற்ற வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார் சே.
நாங்கள் அங்கே படிக்கிற எங்களுடைய இடத்துல நாங்கள் படிக்கல, தமிழ் வழி தான் எல்லாத்தையுமே, ஆங்கில வழியே கிடையாது இல்லை. அப்போ அது எங்களுக்கு பெரிய சவாலான விஷயந்தான். நாங்கள் ஒயில என்ன படிச்சிருந்தாலும் முட்டும்பொழுது எங்களோட தாய்மொழியில் படிச்சிருந்தோம் படிக்கிறோம். அப்போ இங்கே வந்து அது ஒரு 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 சவாலாக தான் ஏற்றுக்கொள்கிறோம். சவாலாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களை நாங்கள் முயற்சி பண்ணிக்கொண்டு அதை செய்கிறது தான் இப்போ எங்களோட சவாலும் முயற்சியுமாக இருக்குது. எங்களோட முழு முயற்சி தான் இருக்குது. இது படிப்பு இல்லை, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மொழி. அந்த மொழியை புரிஞ்சுக்கொண்டு அது எல்லாம் படிப்பு படிப்புன்னு சொல்லி போகிறதால தான் இது சிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்கிறது, பேசி பேசி பழகிறது தான் எல்லாம் வரமுண்டுன்னு நினைக்கிறேன்.
முறைசார் கல்வி பெறாவிட்டாலும் உலக அறிவு வளர்ந்துள்ளவர்கள் தப்பிக்கொள்கிறார்கள் என்கிறார் பாலா விக்கி.
முறை சார்ந்த கல்வி இல்லாத போதிலும் உலக அறிவு வளர்ந்திருப்பதால் இந்த விடயங்களை புரிந்து கொள்ளும் பலம் உள்ளவர்கள் தப்பிக்கொள்கிறார்கள். ஆனால் அவ்வாறு இல்லாதவர்கள் மிகுந்த சிரமங்களை முகம் கொடுக்கிறார்கள் என்பது உண்மைதான். தமிழ் அறிவு கூட எனக்கு இல்லை என்று கண்ணீர் விட்ட பல சகோதரர்களை நான் உதாரணம் காட்டலாம். அவர்களது வழக்கு அல்லது அவர்களது விசா சம்பந்தமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட போது அதை முகம் கொடுக்க முடியாமல் இருந்ததற்கான காரணமே தாங்கள் உரிய முறையில் கல்வி கற்காதது தான் என்றும், அதற்கான பின்னணியே சாம்பல்தீவு போன்ற திருகோணமலை பிரதேசங்களிலும் சரி, முல்லைத்தீவு போன்ற இடங்களில் உள்ள சில கிராமங்களில் இருந்து வந்தவர்களும் சரி, தாங்கள் உரிய முறையில் கல்வி கற்க முடியாத நிலைமை இருந்தது தான் தங்களது பிரச்சனையை தெளிவாக சொல்ல முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள்.
தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தவில்லையோ என்று அங்கலாய்க்கும் சின்னி காந்தன் தனது அனுபவம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கலாம் என்கிறார்.
கல்வித்தகம் வந்து எனக்கு நிறைய வந்து நான் அதோடய தொழிலை எனக்கு தேடிக்க எனக்கு பிரச்சனையாக இருக்கவில்லை. ஆங்கில மொழி புலமை இல்லாதது கொஞ்சம் ஒரு சின்ன பாதிப்பு எனக்கு ஏற்படுத்தினதான். நாங்கள் காலப்போக்கில் முடிஞ்ச அளவு எங்களுக்கு பழகிக்கொண்டோம். ஆனால் ஒரு குறை இருக்குது, இங்கே வந்தும் எங்களை குறிப்பிட்ட வயசுக்கு எங்களை இப்படியும் நிறைய நிதி பெற்றாக்குறையாக அதாவது நிதி பிரச்சனைகளாக நான் தொழில் தேடிக்கொண்டிருக்கிற இதிலேயே நான் முன்னே இப்போ கூட செலுத்திட்டேன். ஆனால் மனசில் ஒரு குறை இருக்குது, இன்னும் இதுக்கு மேலே படித்து நல்ல ஒரு கௌரவமான அந்தஸ்தான தொழில் புரிஞ்சிருக்கலாம் ஆசை எனக்குள்ள இருக்குது தான். அது எனக்கு ஒரு ஆனால் இனி வேறு ஆக்களுக்கு இதை கொஞ்சம் கவனம், இந்த இலவச கல்விக்கான நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது, அதை பயன்பெற்று மேலே இன்னும் மேலே போகலாம். அப்போ இந்த நாட்டில் வந்து படிக்கிறதுக்கு இத்தனை வயது கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை, இத்தனை வயசில் இந்த துறையில் நாங்கள் படிக்கலாம். அப்போ எனக்கு அந்த குறை இருக்குது, அதை நான் மற்ற தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன இன்னொராக்கள் அப்படி அந்த தவற விடாமல் நீங்கள் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
பட்டறிவு போதுமானதாக இல்லாத இடத்தில் பல வேறுபட்ட சிக்கல்களை புகலிட கோரிக்கையாளர்கள் எதிர்கொள்வதை அவதானித்திருக்கிறார் பாலா விக்கி.
வேலை தேடி போகிற போது ஆங்கில அறிவு இல்லாவிட்டாலும் பொதுவாகவே இதை இப்படி செய் என்று சொல்லுகிற போது அதை புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது அதற்கான வல்லமை இல்லாமல் தங்கள் வேலைகளை தவறாக செய்துவிட்டு தங்கள் நல்ல வேலைகளை இழந்துவிட்டு வந்தவர்கள் கூட இந்த இளைஞர்களுக்குள் இருக்கிறார்கள். ஆகவே கல்வி பின்னணி இல்லாமல் வந்ததால் வருகிற பிரச்சனைகள் அவர்களது அகதி என்பதை நிரூபிப்பதற்கான முயற்சியில் தோல்வியை தருவது மட்டுமன்றி இங்கு ஒரு வேலை தேடுவது, உரிய வாழ்க்கையை முறையாக அமைத்துக் கொள்வது போன்றவற்றிலும் பிரச்சனைகளை கொடுக்கின்றன என்பது உண்மைதான். இளம்பிள்ளைகளை பொறுத்தளவில் பாடசாலைக்கே போகாமல் வந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் பலர் 2 ஆண்டுகள் பின்னால் தமது வகுப்பில் சேருகிற தேவையும் அவரது வகுப்பு மாணவர்கள் அவர்களை விட 2 வயது குறைவானவர்களாக இருக்கிற போது வருகிற தன்னம்பிக்கை குறைபாடு, கல்வி வளர்ச்சியில் ஏற்படுகிற தேக்கம் என்பவற்றையும் நாங்கள் தொடர்ந்து அவதானித்து வருகிறோம்.
ஆனால் கிடைத்த சந்தர்ப்பங்களை தனது வளர்ச்சிக்கு பயன்படுத்தி வருகிறார் சுபா செல்வகுமார்.
நான் அங்கே ஓலேவல் படிச்சிருந்தாலும் கூட இந்த நாட்டில் வந்து நான் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குன்றதான் நான் நினைக்கிறேன். இந்த நாட்டின் கலாச்சாரம் இந்த நாட்டின் இதுக்கு எனக்கு படிப்பு காணாது. நான் தொடர்ந்தும் இப்போ யூடியூப்புகளில் ஆன்லைன்களில் படித்து கொண்டிருக்கிறேன். மற்ற டேப் கிளாஸுகள் 2-3 போய் கொண்டிருக்கிறேன். மற்ற கம்யூனிட்டியால் நடக்கிற கிளாஸுகளுக்கு போய் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்தும் என்ன இந்த நாட்டின் வளர்ச்சிக்கேற்ற மாதிரி நானும் வளரணுமன்றதில் முயற்சியாக இருக்கிறேன்.
கடந்து வந்த அனுபவங்கள் முறைசார் கல்வியை தொடர்வதற்கு சிலருக்கு தடையாக இருக்கிறது. ரஞ்சனியின் அனுபவம் இப்படி.
தவிர்க்க முடியாத காரணங்களால நாட்டில் எங்களால் முழுமையான கல்வி கற்க முடியல. எங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களுக்கு தந்த விசாக்கள் வந்து நாங்கள் மேலதிகமான கல்வியால் டேஃபில் படிக்கிறதுக்கு ஆக அதாவது இலவசமாக படிக்கிறதுக்கான விதிமுறைகளுக்கு உட்பட்ட விசாக்களாக இல்லை. அப்போ இப்போ எங்களுக்கு ஆங்கிலம் படிக்கலாம்னு சொல்லி இந்த வருஷத்துல இருந்து இருக்குது. அதுக்கு முதல் வந்து எங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான அனுமதி இல்லை. அது உண்மையாக ஒரு கஷ்டமாக இருந்தது படிக்கணுமெண்டு. ஆனாலும் இப்போ எங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு இந்த கம்யூனிட்டியால் கிடைச்ச உதவிகளால் நாங்கள் இலவசமாக இப்போ 4 வருஷமாக தொடர்ச்சியாக ஏதோ ஒரு ஆங்கில வகுப்புக்கு போய் கதைச்சு கொண்டிருக்கிறோம். மற்ற எங்களுக்கும் அந்த டே ஃபுடாகவும் வந்தவுடனே கிழமையில் 3-4 சொல்லி ஒரு நவிட்டாசு விட அவளுங்க செய்து வந்தவன். ஆனால் இப்போ நாங்கள் அந்த டேஃப் கோர்ஸ் அண்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான படிப்புக்கு ஒரு பிரச்சனை. அதுலேயும் இப்போ தனியாக ஆங்கிலம் மட்டும்தான் படிக்கலாம்னு இருக்குது. வேறு தொழில் சம்மந்தப்பட்ட அதுகள் வந்து படிக்கிறதுக்கு ஆனால் நடைமுறை இன்னும் வேற இல்லை. அந்த விசாவில் இல்லை, அதில் மொழி மட்டும்தான்.
சிலர் வெளிநாட்டு மாணவர் போன்று முழுத்தொகை பணம் செலுத்தித்தான் கல்வி அறிவை மேம்படுத்த கூடியதாக இருக்கிறது என்ற நிலைமையை பாலாவிக்கு விளக்குகிறார்.
குடும்பங்கள் என்று பார்க்கும் இடத்து இந்த அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களின் பிள்ளைகளை வந்து வெளிநாட்டு குழந்தைகள் என்ற அடிப்படையில் தான் பார்ப்பார்கள். அகதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது விலக்கிக் கொள்ளப்படும் அல்லது அவர்கள் அதை கட்ட வேண்டும் என்பதுதான் நியூ சவுத் வேல்ஸின் முறைமை. ஆகவே அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கின்றன. ஆனால் 17 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சில தொழில் சார்ந்த கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினால், ஒரு டேஃப் அல்லது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் என்று எடுக்க விரும்பினால், ஒரு முழுமையான ஒரு வெளிநாட்டு மாணவன் எந்த அளவுக்கு பணம் செலுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. இது தவிர அவர்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை மொழி. ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று, ஒரு ட்ரைனிங் ஒன்று என்று போகும் இடத்து ஒரு முழுமையான மொழிபெயர்ப்பாளரை அவர்கள் தமது சொந்த செலவில் அழைத்து சென்று அந்த உரைபெயர்ப்பாளர் அல்லது மொழிபெயர்ப்பாளர் அந்த முழு நாளும் இவருடன் அந்த ட்ரைனிங்கில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவற்றையெல்லாம் எதிர்கொள்வதில் நடைமுறை சிக்கல்கள், சரியான மொழிபெயர்ப்பாளர்களை கண்டுபிடிப்பதில் உள்ள சிக்கல்கள், பணம் செலுத்துவதில் உள்ள சிக்கல்கள் என்று எல்லாமே இருக்கின்றன என்பது உண்மை. இப்போதும் கூட ஷேவ் என்று சொல்லப்படுகிற சேஃப் ஹேவன் என்டர்பிரைஸ் வீசா எடுத்து போகிறவர்கள் மூன்றரை ஆண்டுகள் படிக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது அல்லது நிலைமை இருக்கிறது. ஆனால் 17 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் முழு கல்வித் தொகையையும் இவர்கள் ஒரு வெளிநாட்டு மாணவர் எவ்வாறு செலுத்துவாரோ அந்த அளவுக்கு செலுத்த வேண்டும் என்ற நிலைமை இருப்பதைத்தான் நாங்கள் இப்போது பார்க்கிறோம்.
ஒரு மாணவியாக கல்வியை தொடரும் தமிழினி ஆஸ்திரேலியா வந்த புதிதில் வேறொரு பிரச்சனையை எதிர்கொண்டார்.
நான் தனியா இல்ல, என் அம்மாவோட ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கேக்குள்ள போலீஸ் இல்ல ஆம்புலன்ஸ் அந்த சத்தம் கேட்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கிறது. இந்த ப்ராப்ளம் இப்ப எனக்கு பெருசா இல்ல. நான் முதல் நாங்க வந்த புதுசுல மேல ஹெலிகாப்டர் போயக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கிறது. அதுகள்தான்
தமிழினியின் மன உளைச்சல் ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தாலும் தடுப்பு முகாமில் இன்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சூரி போன்றவர்களின் நிலைமை மிகவும் கடினமானது.
அதான் இந்த 8 வருஷமா இருக்கிறோம், இதால நிறைய மன உளைச்சல் ஆகுது. இந்த பிரச்சனைகளால சாப்பிடறதுக்கு நித்திரை இல்லை, அது ஒவ்வொரு பிரச்சனையா வந்து கொண்டிருக்கு. அதால இப்ப ஒரு நாளைக்கு டிப்ரெஷனுக்கு குளிச்சவா வைக்கிறோம், தலையடிக்கு ப்ரெஷருக்கு எல்லாம் அப்படி குளிச்சவா வச்சா எங்களால இது வரணும்னு தெரியல. அது
வேலையில் குழப்பம், வீட்டில் சிறு சண்டை, பண நெருக்கடி போன்றவையே எம்மில் பலருக்கு மன உளைச்சலை தோற்றுவிக்கிறது. ஆனால் புகலிடம் கோரி வருபவர்கள் எதிர்கொள்ளும் மன உளைச்சல் கேட்பதற்கே கடினமாக இருக்கும். அதற்கு அடுத்த வாரம் வரை நாம் காத்திருக்க வேண்டும்.
8 அகதிகளும் ஆஸ்திரேலியாவும். புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர். நிகழ்ச்சியாக்கம் குலசேகரம் சஞ்சயன். SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.